நேற்று நாங்கள் தயமம் செய்வதற்கான காரணங்களை பார்த்தோம்.
அதை விரிவாக எங்களுக்கு விளம்பரப்படுத்தினாங்க. அதுல குறிப்பாக ரெண்டு காரணங்கள் தயமத்துக்கு இருக்கு. நேற்று எட்டு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த எட்டு காரணங்களும் ரெண்டு அம்சத்துக்குள்ள உள்ளடக்கப்படுகின்றன. அதுல முதலாவது தண்ணீர் இல்லாம போறது, பொது செய்வதற்கோ குளிப்பதற்கோ தண்ணி இல்லாம போறது. இதுல தள்ளி இல்லாம போறதுலதான் அதாவது அவரோட தண்ணியை தேர்றதுனால தொழுகையுடைய நேரம் தாண்டிடும், தண்ணியை பயன்படுத்திக் கொள்ள இல்லாம போறது, தண்ணி தேவைக்குள்ள தண்ணி போக மேல்மிச்சமான தண்ணியை பயன்படுத்த இல்லாத நிலம் உண்டாகுவது, இதெல்லாம் அதற்குள்ள சேருகிறது. இரண்டாவது காரணம் தண்ணி இருக்குது ஆனால் தண்ணியை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார், நோயாளியாக அல்லது காயப்பட்டவராகவோ இருக்கிறார். எனவே இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே தான் நேற்று சொல்லப்பட்ட எட்டு காரணங்களும் உள்ளடங்குகிறார். அதில் அபூதாவுதுடைய ரிவாயத்தின் ஆதாரமாக கொண்டு வராங்க, ஒரு மனிதர் பயணத்துக்காக ரெண்டு பேர் புறப்பட்டு போனாங்க, தொழுகையுடைய நேரம் வந்தது. இந்த ரெண்டு பேர் இடத்திலேயும் தண்ணி இக்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் சுத்தமான மண்ணை கொண்டு தயமம் செய்து தொழுதார்கள். பிறகு தண்ணி கிடைச்சிச்சு. தண்ணி கிடைச்சதுக்கு பிறகு தொழுகையுடைய நேரத்துக்கு உட்பட்ட சந்தர்ப்பத்தில் தண்ணி கிடைச்சால் அவங்க அந்த தொழுகையை மீட்ட வேண்டும். ரெண்டு பேர்ல ஒரு ஆள் மீட்டினாங்க, அடுத்தவர் மீட்டி தொழல. ரெண்டு பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அந்த நடந்த சம்பவத்தை சொல்லி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை பார்த்து சொன்னார்கள், ரெண்டு மீட்டி தொழுதவரை பார்த்து சொன்னார்கள், நீங்க சுன்னத்தை செய்து விட்டீர்கள். மீட்டி தொழாமல் இருந்தவரை பார்த்து சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு நீங்க தொழுத தொழுகை போதுமானது. ரெண்டு பேரையும் சரி வந்தான். ஆகவே நேரத்துக்குள்ள தண்ணீர் கிடைச்சால் மீட்க வேண்டுமா என்று கேட்டால் மீட்டுவது சிறந்தது, கட்டாயம் இல்லை. தண்ணி இல்லாம போற சந்தர்ப்பம் பொதுவாக நிரந்தரமான ஒரு தங்கடம் ஒரு காரணத்துக்காக வேண்டி தொழுகையை விட்டிருந்தால், உதாரணமாக பெரும்பாட்டுக்காரி என்று சொல்லக்கூடிய மாதவிடாயை தாண்டியும் ரத்தம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் உள்ள பெண்மணி, அவருக்கு மௌத்து வரைக்குமே அந்த நிலைமை தான் நீக்கும், எதிர்பார்க்கையெல்லாம் சுகமாகும் என்று. ஏன்னா அந்த பொம்பளை தொழுகையை திரும்பி மீட்டணுமாண்டா தேவையில்லை. அதே போல ஒரு நோயாளி, அவரும் தொழுகையை உட்கார்ந்து கொண்டு தொழுகிறார், அவருக்கு சுகம் கிடைக்காதுன்றா அவர் தொழுகையை திரும்பி மீட்டு தொழணுமான்னு கேட்டால் தொழுகையை மீட்டு தொழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடிப்படையில் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தரா. அடுத்ததாக தயமத்துடைய பருந்துகள், தயமத்துடைய பருந்துகள், எங்களுக்கு உதவுடைய பருந்துகள், குளிப்புடைய பருந்துகள், பரதான குளிப்பு வேற, குளிப்புடைய பருந்து வேற, உதவுடைய பருந்து வேற, பரதான உது வேறு. அதுபோல தயமத்துடைய பருந்துகள் என்றால் அது தயமம் செய்யும் போது கட்டாயம் செய்ய வேண்டியவை தயமத்துடைய பருந்து. அதுல முதலாவதாக முகத்தை மண்ணை எடுத்து முகத்தை தடவுகிற நேரமே தயமம் நீயத்தை வச்சுக்கணும். அதனால நான் பரதான தொழுகையை ஆகமாக தெரியும் அல்லது உதவுக்கு பகரமாக குளிப்புக்கு பகரமாக தயமத்தை செய்து கொள்கிறேன் என் அடிப்படையில் அவர் தயமத்தை நீயத்து வைத்துக் கொள்வார். சாபிவதிகளை பொறுத்தவரையில் நீயத்து மனதால் நாங்கள் நினைப்பதாக இருந்தாலும் வாயால நீயத்தை மொழிவது சுன்னதாகப்பட்டது. வாயால நீயத்தை மொழிந்து நாங்கள் பரல் தோழ நேரம், மனதால பரல் தோழுறதுக்கு நிற்கிற நேரத்தில் நாலு விஷயம் தான் நீயத்துக்கு வரும். நீயத்தை அவ்வளோ பெருசாக இருந்தாலும் தனியை தொழுகிற நேரம் மூணு விஷயம் வரும். ஒன்று நான் தொழுகிறேன், ரெண்டாவது பரந்தா சுன்னதா, மூன்றாவது துஹ்ரா அஸ்ரா மக்ரிபா இஷாவா. இந்த மூணு விஷயம் தான் வரும். தக்காத்துடைய எண்ணிக்கைகள், குலா முன்னோக்குறது, அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்ற விஷயங்கள் எல்லாம் மேலதிகமானவை, கட்டாயம் வர வேண்டிய விழுந்தாங்க. மவுமாக தொழுகிற நேரம் மவுமாக தொழுகிறேன் என்ற விஷயம் நாலாவது ஒரு விஷயம் வரும். இது நாங்கள் மனசால தக்பீர ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ளால எங்களோட மனசுக்குள்ள வர வேண்டிய விஷயம். இது ஃபர்த். ஆனா வாயால உசல்லி பரதல் மகரிபி சலாத்த ரகஅத்தின் என்று சொல்றது அது சுன்னத்தா. நோம்புடி விஷயத்துல அப்படித்தான் நவைத்து சோமகத்தின் அனாதா என்ற நீயத்தை வாயால சொல்றது சுன்னத். அப்படி இல்லாம நாங்க சஹருக்காக எழும்புறது, நோம்புக்கு தயாராகிறது, சஹருக்கு சாப்பிடுறது என்றது இல்லாமல் நோம்புக்காக வேண்டிய நாங்கள் செய்யற விஷயங்கள், அந்த நோம்பை நினைச்சுதான் நாங்க செய்யறோம். எனவே அந்த மல்லத்துல நாங்கள் நோம்புக்காக வேண்டி தயாராகிறேன், பிறந்தான நோம்பை நோக்கிறேன், நோம்புக்காக வேண்டி நான் சஹர் செய்கிறேன் என்ற எண்ணம் வந்துட்டு அது நீயத்தாக. ஆகவே முதலாவது தயமத்திலே பரந்துகள்ல முதலாவது நீயத்து வைப்பது, நீயத்து மனதால் எண்ணுவது. இரண்டாவது முகத்தையும் இரண்டு கைகளையும் முழுமையாக சொல்லப்பட்ட அந்த பகுதிகள் எல்லாம் தடவப்படுகின்ற அமைப்பில் தடவிக்கொள்வது. முதுவுடைய விஷயத்துல முழங்கை வரைக்கும் அணு வந்திக்குது குர்ஆன்ல. பத்தயம்மு சஹீதன் தையபன் வம்சஹு பிரூஸிக்கும் வஅர்ஜிலுக்கும் ஐதீக்கும் மின்ஹும். நீங்க உங்களோட முகத்தையும் கைகளையும் மண்ணை கொண்டு தடவி கொள்ளுங்கள் என்று வந்திருக்குது. புதுவுடைய ஆயத்துல முழங்கை வரைக்கும் என்று வந்திருக்கிறதுனால அத முழங்கையோடு சேர்த்து தயமத்துடைய பிறந்த அவங்களுக்கு தயமத்துடைய பிறந்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே முகத்தையும் இரண்டு கைகளையும் சம்பூர்ணமாக தடுவது இரண்டாவது பிறந்த. மூணாவது முதலாவது முகம் இரண்டாவது கை தர்தீப், அதுவும் ஒரு பரதா. முகத்துக்கு முன்னால கையை செய்யறல்ல, நீயத்துக்கு முன்னால முகத்தை தடவுறல்ல, நீயத் நீயத்து முகத்தை முகத்தை தடவுறத்தோடைய நீயத்து, அதுக்கப்புறம் முகத்து தடவிடுவது, அதுக்கப்புறம் கைய ரெண்டையும் அதுல வலதை உட்படுத்துவது சுன்னத்தாகும். இடது கை முதலாவது செஞ்சால் வயசுல இல்ல. நான்காவது கருத்தி வந்து அதுக்கு ஷாபி மதுகபுல சுன்னத்தாகும், அதாவது தொடராக செய்வது, ஒழுங்குமுறைப்படி அல்ல தொடராக செய்வது. முகத்தை தடவி உடனே அடுத்ததாக கையை தடவுறது லேட் பண்ணாங்க, அது சாவி மதுகபுல சுன்னத்தாகும், கட்டாயம் இல்லை. ஏனைய மதுகபுல அது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக எங்களுக்கு சுத்தமான மண், அதுவும் தயமுத்திய பதத்தில் உண்டு. எங்களுக்கு சுத்தமான மண் தேவை தயமம் செய்யறதுக்காக வேண்டி. சுத்தமான மண் இல்லாமல் தயமம் செல்லுபடி ஆகாது. அடுத்தது சயீத் என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்திக்கிறான். சயீத் துராப் என்று பாவிக்கல, சயீதன் தையீபன் துராபன் தையீபன் என்று சொல்லல. அதுல உள்ரங்கமான ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா சயீத் என்று சொல்லும் பொழுது பூமியில மேலால படர்ந்திருக்கக்கூடியதுக்கு தான் சயீத் என்று சொல்லப்படும், தூசி கலந்த மண். துராப் என்று சொல்லப்பட்டிருந்தா எல்லா வகையான மண்ணையும் எடுத்திக்கலாம், களிமண்ணையும் எடுக்கலாம், மணல் உள்ள மண்ணையும் எடுக்கலாம், சேத்து மண்ணையும் எடுக்கலாம் என்ற அடிப்படையை வச்சுதான் சயீத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டி. மண் என்ற வார்த்தை குர்ஆன்ல பயன்படுத்த, துராப் என்ற வார்த்தைக்கு குர்ஆன்ல மண் என்று சொல்லுவோம், அந்த வார்த்தை பயன்படுத்தப்படாமல் சயீத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சயீத் என்றால் பூமிக்கு மேல ஆலோசிக்கக்கூடிய பகுதிக்கு தான் சயீத் என்று சொல்லப்படும். எனவே நாங்கள் தயமும் செய்யற நேரம் சிலாக்கள் சுகத்தில் அடிச்சு தயமம் செய்யறாங்க சுகத்துல. எங்களுக்கு சாவி மதுகள் அடிப்படையில சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா தூசியாக பறந்து வந்து கொண்டிருக்கிறதுல எங்களுக்கு தயமம் செய்யலாம். ஒரு இக்கட்டான ஒரு நேரம் எல்லா இடத்துலயும் நனைஞ்சிருக்குது. நான் ஏற்கனவே விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன், மண்ணே மண் அதாவது தூசியே இல்லை எங்களுக்கு, மண்ணை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லா இடமும் மழை பெய்ஞ்சு நனைஞ்சு போயிட்டீங்க. எனவே இப்ப ஒரு சுவர்ல தான் தூசிக்குது, ஆனா அங்க கன்ஃபார்ம் ஆகிக்கணும் அந்த தூசி வேறு பதார்த்தங்களோடு கலக்கப்பட்டிக்கப்படாது. ரோட்டோரமா இருந்தா பெரும்பாலும் வாகனத்துல புகைகளால கலக்கப்பட்டி, சில வேலை செஞ்ச இடங்களா இருந்தா அங்க சிமெண்ட் சுண்ணாம்பு போன்றவைகள்ல கலக்கப்பட்டி. இதோட எங்களுக்கு தயமம் செய்யலாம். ஒரு நிர்பந்தம் சொல்லி வர நேரம் தயமமும் தேவையில்ல, உதுவும் தேவையில்ல, நிர்பந்தம் வந்தா. எனவே விதிவிலக்குகளை பத்தி பத்துவா இல்ல, விதிவிலக்கு வார நேரம் அவர் அவருக்கு தனிப்பட்ட நேரத்தில் தேவைப்படுற பத்துவா. நான் இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்தீங்க நான் என்ன செய்ய, அது அவருக்கு மட்டும் சொந்தமா. பொதுவாக விதிவிலக்கு பத்துவாவாக கொடுக்க பொதுவாக சென்றது இல்லை. விதிவிலக்கு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு நிலைமை, அதுக்கு என்ன செய்யறன்றத பத்துவாவாக சொல்லப்பட மாட்டாரு. அதனால நாங்க இப்படியான விஷயத்தை பொதுவாக நாங்க பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, பிரயோகம் செய்யக்கூடாது. எனவே சிவத்துல தயமம் செய்வதுன்னு சொல்றது ஒரு முறை உண்டு, சரியாத்துல சொல்லப்படவில்லை. ஆகவே மண்ணை கொண்டு நீங்க தயமம் செய்யுங்க என்றா மண் சுவராயிக்குது. இதுல நாங்க முந்தி காலங்கள்ல எங்களுக்கு தெரியும் பார்த்துக்கிறோம், தனி மண்ணாலதான் கட்டிப்பான், மண்ணை வச்சு மண்ணாலே குழைச்சு மண்ணே தான் வச்சு இடையில கல்லூல வச்சு கட்டுவாங்க. அது தனி மண் தான், சந்தேகம் இல்லை. மணல கலந்திப்பாங்க, பிரச்சனையும் இல்லை. வெடிச்சு வெடிக்காமிக்கிறதுக்காக வேண்டி மண்ணோடு மணல கலப்பாங்க. காலையில மண்ணுக்கும் மணலுக்கும் வித்தியாசம் இல்லை. மண் என்றால் தூசி உள்ளது, மணல் என்றால் ஊடு கட்டப்பா வைக்கிறது. இதுதான் அசில் தமிழ்ல. வீடு கட்டுவதற்காக வேண்டி கடல்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய தூசி இல்லாததுக்கு தான் மணல் எடுத்துல். நிலத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுறதுதான் மண். இப்ப காலையில மணலுக்கு மண் தான் சொல்லுது, மண்ணுக்கும் களிமண். அதனால வார்த்தைகள் வித்தியாசங்கள் தெளிவா கேட்டுக்கணும். இல்ல இப்படித்தான் சென்னார்னு சொல்லி பேசி வயசு கட்டுல போட்டு குழப்பி விட்டுவிடல. இந்த ஊருக்கு ஊர் வித்தியாசமாகும், அப்படிதானே, ஊருக்கு ஊர் வித்தியாசமாகும். ஆகவே அது மண் சுவராக தான் நீக்குதுன்னா அந்த சுவர்ல தூசிக்கும். டைம் செய்யலாமாண்டா ஏழும், செய்யலாமான்னு கேட்டா ஏழும். ஆனா நாங்க ஒவ்வொருவரும் அரைஞ்சு வச்சுக்கூடிய கடமை என்னண்டா, எப்படி எங்களோட வீட்டுல நாங்க சுத்தமாக சுத்தம் செய்யறதுக்காக சுத்தமான தண்ணி வச்சுக்கிறோமோ, ஒன்றுக்கு போயிட்டு ரெண்டுக்கு போயிட்டு கழுவுறதுக்கு உதவு செய்யறதுக்கு நாங்க தண்ணி வச்சுக்கிறோமோ, குளிக்கிறதுக்கு தண்ணி ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறோமோ, இது போல தற்செயலாக ஒரு பூமி தொகையினம் ஏற்பட்டால் ஒரு காயம் உண்டாயினால் தயமம் செய்யறதுக்காக எங்களுக்கு இது சுத்தமான மண் ஈக்கணும் ஸ்டாண்ட் பை. ஒவ்வொருத்தருடையும் கடமை அது. ஆகவே இந்த விஷயத்துல நாங்க கவனம் செலுத்தணும். அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தா பிரச்சனை வந்து வாரது இல்லை. எனவே லாயஜூது தயமும் இல்லா விசுராபின் தாஹிரின் ஜியுபாரின் யாலிக்கு பில்யது கைரி முஸ்தரின் என்ன சொல்றாங்க. சுத்தமான மண்ணாயிக்கணும், தூசி உள்ள மண்ணாயிக்கணும், அது கையில ஒட்டிக்கொள்ற தன்மை உள்ளதாயிக்கணும், ஒட்டிக்கொள்ற தன்மைக்கணும், அது சுடப்பட்டதாக இயக்கப்படாது. சுடப்பட்ட செங்கல் தூள், அதாவது சிமெண்ட் எடுத்துக்கொண்டா அதுவும் ஒரு வகையான நிலத்தினுடைய அமைப்பு தான், அதுவும் அதுலயும் கெமிக்கல் கலந்து என்ன செய்யப்படுது, சுடப்படுது. சுடப்படுத்தா சிமெண்டி ஆகுது, அது மண்ணா இருந்தாலும் கூட. ஆகவே அத நாங்க காய்ஞ்ச மண் ஆகிக்கணும், தூசி உள்ளதாகிக்கணும். இந்த விஷயத்தில கவனம் செலுத்து. மணலாக உள்ளத்துல நாங்க தயம் செய்யலாம். அதுல என்னைக்காதுண்டா, எனக்கு தெரியும் தண்ணியில இருந்திருந்து அது கழுவிப்பட்டு தூசி தன்மை எல்லாம் பயிற்சி. அதுல சின்ன 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 மண் தண்ணி, இந்த கல்லு தண்ணி, சின்ன சின்ன கல்லுகள் சேர்ந்துதான் மணலாகும். அதை கொண்டு எங்களுக்கு தயமம் செய்ய முடியாது. சில மண்ணை எடுத்துக்கொண்டால் அது சேத்து பூமியல்ல, சேத்து அதாவது அமைப்பில் உள்ள ஆறுல இருந்து எடுக்கப்பட்ட மணல்ல தூசிக்கும், காஞ்சிட்டா தூசி ஆயிரும். சரி, அதை தயமம் செய்யலாம். அப்ப நாங்க தான் முடிவு செய்யணும், இதை தூசிக்குதுன்னா தயமம் செய்யலாமா என்ன விஷயம். ஆகவே சுத்தமான மண் எங்களுக்கு தேவை, அது கட்டாயம். குர்ஆன்ல நேரடியாக சொல்லி சொல்லப்பட்ட விஷயம் என்ற வார்த்தை. அடுத்ததாக நாங்க மண்ணை எடுத்துதான் தயமம் செய்யணும். உதாரணமா தூசி கிளம்பி வருது, அப்படியே கையை பிடிச்சி தயமம் செய்யறாருந்தா சாமி உதவி பொறுத்தவரையில நக்கது துரா, நாங்க கையை அடிச்சு மண் எடுக்கணும். வார மண்ல விஷயத்தை முடிக்கிற அமைப்பில் இது சமூகத்துல ஈக்குது இப்படியான பிரச்சனைகள். அதனாலதான் எல்லாருக்கும் சொல்லுவாங்க, அப்படின்னா இப்படி கட்டி ஒண்ணு வந்தா, அப்படி வந்தா, இப்படி வந்து அப்படி வந்து, இதெல்லாம் தோத்து செல்லணுமா என்று கேட்டா, சமூகத்துல அனுபவ ரீதியான இப்படி பிரச்சனைகள் வந்திருக்குது. இன்றைக்கு நவீன காலத்துல பிரச்சனை வருதா இல்லையா, எங்களுக்கு 28 நோம்பு வந்தா என்ன செய்யன்ற கேள்வி வந்து முடிக்குது. நாங்க இதை பத்தி பேசப்படாதுன்னு சொல்லணுமா, ஏலா சமூகத்துல பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆகவே இந்த அமைப்புல நாங்க சில சட்டத்திட்டங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தேவைப்படும். அதை வச்சு எனக்கு முன்னுதாரணமாக சில விஷயங்களை தொகுத்து சொல்லிக்கிறாங்க. மேலதிகமானவைகளை தேவைக்கு ஏற்ற மாதிரி, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பத்துவாக்களை அமைக்கப்படும். அடுத்ததாக தயமம் செய்யற முறை, சமீபத்தை பொறுத்த வரையில் ரெண்டு முறை அடிச்சு தயமம் செய்யணும். ஒரு அடியிலேயே மோத்தையும் கையையும் தயமம் செய்யறதல்ல, முகத்துக்கு வேறையாக ரெண்டு கையையும் அடிச்சு மண் எடுக்கணும், கைக்கு ரெண்டுக்கும் வேறையாக ரெண்டு கையையும் அடிச்சு மண் எடுத்து தயமம் செய்யணும். இதற்கு ஆதாரமாக அபு உமாமா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களோட ரெண்டு பேருடைய ரிவாயத் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அத்தயமும் தர்பத்தான், தர்பத்தும் தில்வாஜிஹி வதர்பத்தும் எழுதியதே நிரல்மர்சகைன். தயமம் என்பது ரெண்டு முறை அடித்து மண்ணை எடுத்து தயமம் செய்வதாகும். அதுல ஒன்று முகத்துக்கு, அடுத்தது இரண்டு கைகளுக்கும், முழங்கை உட்பட என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹதீஸ்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது தாருகுத்னி, ரவா பஸார் போன்ற ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. எனவே தயமம் ரெண்டு முறை அடித்து தயமம் செய்யப்பட வேண்டும். தயமம் செய்யறத முறைய வந்து நாங்க பொதுவாக உதவு செய்யற நேரம் கழுவப்படக்கூடிய ஒரு இடமும் எங்களுக்கு தயமத்துடைய மண்ணின் மூலமாக கழுவப்படும். கையை பொறுத்த வரையிலே முழங்கையை தாண்டி சில கைகள் வைத்து தான் மண்ணை கொண்டு தடவணும். தயமம் செய்யற முறை வந்து என்னன்னா, கையை அடிச்சுட்டா, அடிச்சு ரெண்டு கையையும் சேர்த்தா, விரல்கள் இந்த ரெண்டு விரலும் சேர்ந்து நாங்க முகத்துல வச்சு மேல நெத்தி தூண்டில் இருந்து அப்படியே எல்லா அளவும் படுற விதமாக, தாடி உள்ளவங்க அதுக்கு மேலால போகும், தாடி இல்லாதவர்கள் நாடி வரைக்கும் போகிறதுக்கு முகத்தை தடவணும். கையை தடவுற நேரத்துல தான் நாங்க முக்கியமா கவனிக்கணும். கை தடவுற நேரம் கையில மூணு பகுதியாக பிரிக்கப்படும். கை மூணு பகுதி, முகம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே அடிச்சு அப்படியே முகத்துல தயம் பண்ண தடாகிறேன். கையை நாங்க தயமம் செய்யற நேரத்துல ஒரு கையில மூணு பகுதி, இந்த விரலுடைய பகுதி உண்டு, இந்த கையுடைய உள்பகுதி உண்டு, பெருவிரலுடைய அடிப்பகுதி உண்டு, மூணா பிரிக்கப்படும். இந்த மூணு பகுதியும் மூணு இடங்களுக்கு பட வேண்டியது, எல்லாத்தையுமே ஒரே இடத்துக்கு போட்டு அப்படி போட்டுடா சரி வராது. மூணு பகுதி, முதலாவது நாங்க தயமம் செய்யற நேரம் இடது கையை வலது கையில கீழ்பக்கத்துல அதாவது வச்சு விரல் பகுதியால மட்டும்தான் இங்கே வரைக்கும் வரணும். இந்த விரல் உள்ள விரலுக்கு அடியில் உள்ள மண் எல்லாம் முழங்கை வரைக்கும் வரும், முழங்கை வரைக்கும் வரும். வார நேரம் இப்படி வரும், இங்கே வந்தா அதுக்கப்புறம் இந்த பகுதிக்கு கையில உள்பகுதியில் இருக்கிற மண், கையில உள்பகுதியில் இருக்கிற மண் வரும். அதுல அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க இந்த பெருவரலுடைய மண் இங்க படாமே பாத்துக்கணும். காரணம் என்ன, இங்க இந்த பெருவரல் உடுபடுது, இந்த பெருவரலுடைய வெளிப்பக்கம் உடுபடுது. நாங்க இப்படி போற நேரம் இங்க பெருவரலுடைய வெளிப்பக்கம் என்ன செய்யுது எங்களுக்கு மிஸ் ஆகுது. எனவே அந்த பெருவரலுக்கு தான் இந்த பெருவரலுக்கு அடியில் உள்ள மண் தேவைப்படும். எனவே இங்கிருந்து கையை கொண்டு போயிட்டு முழங்கை வரைக்கும், முழங்கையை தாண்டி அதுபோல கையை நீட்டி அடுத்த கை துண்டால போனா பெருவரல் அப்படியே பெருவரல் வரைக்கும் இங்கே போகும். அப்புறம் அடுத்த கையை அதே விதமாக செஞ்சுட்டு கடைசிக்கு கையை நாங்க போர்த்து இது பண்ணிக்கொண்டா இந்த இடப்பட்ட பகுதியும் என்ன செய்யும், மண்ணால சம்பூர்ணப்படுத்தப்படும். மோதிரம் உள்ளவங்க கலட்டி கொண்டா நல்லம், தண்ணியை போல அட்ஜஸ்ட் பண்ணதுனால அங்கிங்க போற அமைப்பு இல்ல, அதனால கலட்டி கொள்வது சிறந்தது. அப்படி இல்லைண்டா கொஞ்சம் லூஸ் பண்ணி கொண்டால் பிரச்சனை இல்லை. இந்த அடிப்பில் நாங்க தயமத்தை செஞ்சு கொண்டோம். தயமத்துடைய நிபந்தனைகளை பொறுத்தவரையில கண்டிஷன்ஸ், தயமம் செய்யறதுக்கு முன்னால அதுக்கு சில நிபந்தனைகள் பரதுக்குள்ளேயும் சேர்ந்து அடங்கப்படுது. ஆனா ஷாபிஉ மதுஹபை பொறுத்தவரையில் எங்களுக்கு நிபந்தனைகளாக சுத்தமான மண் இருக்க வேண்டும், சுத்தமான மண் இருக்க வேண்டும். அடுத்தது தயமும் நேரம் நுழைஞ்சதுக்கு பின்னால் செய்யப்பட வேண்டும். அடுத்தது தண்ணி இல்லாமல் தயமம் செய்யறவர், தண்ணி இல்லாம போனதுக்காக தயமம் செய்யறவர் தண்ணியை கொஞ்சம் அவர் தேடி பார்க்கணும், தேடி பார்க்கணும். இந்த மூன்று விஷயத்தையும் எங்களுக்கு நிபந்தனையாக சொல்லித்தாராங்க. ஆகவே இந்த விஷயங்களை நாங்க தயமத்து நிபந்தனைகளை கவனிச்சுக்கணும். சாவி மதுவை பொறுத்தவரையில் எங்களுக்கு பத்து நிபந்தனைகள் சொல்றாங்க, பத்து நிபந்தனைகள் அதுல பொதுவாக சொல்லப்பட்டவைகள். அவை அதுல உண்டு, ஐயக்கூனத்து வித்துராபின் அலா லவுனின் கானக்கல் மதர், அதான் எங்களுக்கு விரிவாக சொல்றாங்க. அது தூசி உள்ள பொதுவாக கலர் மண்ணுடைய நிறங்கள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது மண்ணாக இருக்கும், அதுல தூசிக்கும். இரண்டாவது அது சுத்தமானதாக இருக்கணும். மூன்றாவது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. பயன்படுத்தப்பட்டதுண்டா தயமம் செய்யற நேரம் நாங்க தயமத்துக்காக எடுத்த மண் அதுக்குள்ள திரும்ப விழுந்திருந்தால் அது பயன்படுத்தப்பட்ட மண்ணாக இருக்கும். அந்த மண்ணை வந்து நாங்க தட்டுற நேரம் வேற பகுதிகளில் தட்டி விட்டா அந்த மண் சுத்தமான மண், பயன்படுத்தப்பட்ட மண் அல்ல. நான்காவது அந்த மண்ணோட மாவு போன்ற வேறு ஏதாவது சுண்ணாம்பு போன்றவைகள் கலக்கப்பட கூடாது. அடுத்ததாக இவர் நாங்களாகத்தான் அடிச்சு மண்ணை எடுத்து தயமம் செய்யணும். வழியா வார மண்ணை வச்சு நாங்க தயமம் செய்யறதில்ல. கைய பிடிச்ச முகத்தை பிடிச்ச கைய பிடிச்ச தயமம் செஞ்சது அப்படி அல்ல. அப்படி அமைப்பு உண்டு, தயமத்தில் இல்லை. ஆறாவது, கையையும் இரண்டு முகத்தையும் இரண்டு கைகளையும் அவர் தன்னுடைய கைகளாலேயே என்ன செய்யணும், வசதி செய்யணும். அடுத்தது, இருக்கக்கூடிய அசுத்தத்தை தயமம் செய்யறதுக்கு முன்னால உடம்பு இருக்கிற அசுத்தத்தை நீக்கணும். எங்கேயாவது நஜிஸ் பட்டிருந்தா நீக்கதான், ஒன்று ரெண்டு போனா கழுவணும்ன்ற மாதிரி உடம்புல நஜீஸ் பட்டிருந்தா நஜீஸோட தயமம் செய்யறல்ல, அதை கழுவி நீக்கிக்கொள்ளணும். கழுவக்கூடிய அமைப்புல தண்ணி இல்லைன்னா முடியமான அளவுக்கு அது சுரண்டப்பட்டு சரி, அது வலிச்சு விடப்பட்டு சரி நீக்கப்படும். தயமம் தண்ணி இல்லாத தயமம் செஞ்சா கழுவுறதுக்கும் தண்ணி இல்லை. அப்ப அந்த நேரத்துல நாங்க அந்த அசுத்தத்தை நாங்க சுரண்டியோ அப்படி இல்லாம வழி வேற ஏதாவது வழி மூலமாக முடியமான அளவுக்கு நீக்கிக் கொள்ள வேண்டும். எட்டாவதாக, கிபிலா விஷயத்தை நாங்க தயமம் செய்யறதுக்கு முன்னால உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இந்த திசை தான் எனக்கு மாசம்ல, இப்ப மஸ்ஜிதுகள் எல்லாத்திலையும் கிபிலாக்கள் அமைக்கப்பட்டு கிபிலாவுடைய திசை காட்டப்பட்டிருக்கு. இது வந்து நாங்க திசை இல்லாத திசை தெரியாத பகுதிகளில் மாட்டிக்கொண்டா இந்த நிபந்தனை வரும். அடுத்ததாக, நேரம் நுழைஞ்சதுக்கு பின்னால, நேரம் நுழைந்ததற்கு பிறகு தயமம் செய்யணும். தயமம் செய்யற நேரம் நுழைறதுக்கு முன்னால, நேரம் ஆகிறதுக்கு முன்னால தயமம் செஞ்சு செய்யப்படாது. தொழுகையுடைய நேரம் ஆகணும், ஆனதுக்கு பிறகுதான் தயமம் செய்யணும். நாங்க நேரத்துக்கு முன்னால தயமம் செஞ்சாலும் தொழுகை நேரம் ஆயினா அந்த தயமம் அன்கவுண்டபிள், அது கணக்கெடுக்கப்பட மாட்டாது. அதை நாங்க திரும்ப இன்னொரு முறை தயமம் செஞ்சணும். அந்த விஷயத்தை நாங்க கவனம் செஞ்சு. பத்தாவது, ஒவ்வொரு பரதுக்கும் ஆயினுல ஒவ்வொரு பரது கட்டாய கடமையான ஒவ்வொரு பரதுக்கும் தனித்தனியாக தயமம் செய்யணும். தனித்தனியாக தயமம் செய்யப்பட வேண்டும். இது தயமத்துடைய நிபந்தனைகள். தயமத்துடைய சுண்ணத்தை பொறுத்தவரையில 15 சுண்ணத்துகள் தயமத்தில் அல்ல உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 5 தயமங்கள் தயமத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது பிஸ்மில் சொல்லுவது, பூர்த்தியாக பிஸ்மில் சொல்லுவது. அதே போல முகத்துடைய மேல் பகுதியிலிருந்து ஆரம்பிப்பது, கையை தயமம் செய்யற நேரம் வலது கையை முற்படுத்துவது, விரல்களுக்கு இடையில நாங்க பிரிச்சு தயமம் மண்ணடிக்க போகல, நாங்க விரலை சேர்த்தடிக்காம பிரிச்சடிக்கணும். காரணம் என்னன்னா இந்த இடப்பகுதி எல்லாம் பண்றதுக்காக வேண்டி, அதனால கை விரல்களை விரிச்சு அடிக்கணும். அடுத்தது, தூசி மென்மையாக்கப்படணும். ஏன்னா பெரிய கற்கள் அப்படி இப்படி இருந்தா கையில மாட்டிப்பட்டு முகத்தில் செய்யறது கீறிப்பட்டு காயமாகும். அதனால நாங்க தட்டுறது கூட அப்படி இல்லாட்டி தட்டுறது அவசியம் உண்டு இல்ல. எனவே தனி தூசியாக இருக்கினா தட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா கையில அதிகமான அளவுள்ள தூசி வந்துட்டா அது முகத்திலையும் கையிலையும் தூசி உண்டாகி திரும்பி கழுவ வேண்டிய தேவம் தான். அதுக்காக தான் தட்டி நாங்க தூசிய குறைச்சிக்கொள்ளும், தூசிய குறைச்சிக்கொள்ளும். தொடராக அடுத்தடுத்து உடனே செய்ய முகத்துக்கு தயமம் செஞ்சதுக்கு உடனேமா நாங்க கையையும் தயமம் செய்வது, அது சகவதை பொறுத்தவரை சுண்ணத்தாகும். ஏனையமது பரலாக ஆக்கப்பட்டிருக்குது. எனவே எங்களுக்கு தர்த்தீபாக செய்யறது, ஒழுங்கு முறைப்படி செய்யறது பரல், ஆனா தொடராக செய்யறது பரதல்ல. அது எந்த காரியத்திலும் இல்ல, ஒதுவுலையும் இல்ல, குளிப்பிலையும் இல்ல, எந்த உங்களையும் இல்லை. நாங்க உதவுல போல கொஞ்சம் முழங்கையோட இல்லாம முழங்கையோட கொஞ்சம் கூடுதலாக, முகத்துடைய எல்லை இல்லாம முகத்துடைய எல்லையை விட கொஞ்சம் முடியுமான கூடுதலாக உதவுல நாங்க கழுவுறது போல தயமம் செய்யற நேரமும் கொஞ்சம் கூடுதலாக கழுவி கொள்வது. அதுவும் மறுமையில முகமும் கைகளும் மென்மையாக வெளிச்சமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியதாகும். அடுத்தது, கிபிலாவை முன்னோக்கி தயமம் செய்வது. தயமம் செஞ்சதுக்கு பின்னால ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படியே தான், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். இதுவும் தயமத்துக்கு பின்னாலே சுன்னதாகப்பட்டு ரெண்டு ஷஹாதா கலிமாவை சொல்வது. அடுத்தது, கையிலே கூடிய மோதிரங்களை முதலாவது அடியிலேயே நாங்க கலட்டி கொள்வது சுன்னதாகும். இரண்டாவது அடியை பொறுத்தவரையில கலட்டுவது கட்டாயம். காரணம் என்னன்னா கையுடைய உறுப்பு, முகத்துக்கு அடிக்கிற நேரத்துல அந்த மண்ணை கொண்டு நாங்க முகத்தை தான் தயமம் செய்ய போறோம். இரண்டாவது அடியை பொறுத்த வரையில அது கையுக்கு சம்பந்தப்பட்டது. எனவே மோதிரம் இருந்தால் மோதிரத்துல எடுத்துக்கூட தண்ணி மாதிரி செய்யாது, அது உள்ளுக்கு போகாது. எனவே மோதிரத்தை கலட்டி கொள்வது கட்டாயம். அடுத்தது உதவுவை போல தயமம் செஞ்சதுக்கு பிறகு காணிக்கை தஹியத் ரெண்டு ரகாத் தொழுவது சுன்னத்தாகும். தயமத்துக்கு முன்னால முடியுமா இருந்தால் நாங்க மிஸ்வாக் செய்து கொள்வது, அது சுன்னத்தாகும். அடுத்து மண்ணை நாங்க எடுத்து தயமம் செய்வது, அதுவும் சுன்னத்தாகும். இந்த விஷயங்கள் எங்களுக்கு சுன்னத்தாக வர்ணித்து காட்டப்பட்டிருக்கின்றன. அடுத்த தயமத்துடைய முறிக்கக்கூடிய காரணங்கள் எதெல்லாம் உதுவை முறிக்குமோ அது தயமத்தை முறிக்கக்கூடிய காரியங்களா, எதெல்லாம் உதுவ முறிக்குமோ, அதாவது முன்பின் துவாரங்களால் வெளியாகிறது, அந்நிய பெண்ணை ஒரு ஆண் தொடுவது, தன்னுடைய மர்ம உறுப்புகளுடைய பகுதிகளை தன்னுடைய உள்ளங்கைகளால் தொடுவது, அதே போல மயக்கம் தூக்கம் போன்றவைகள் ஏற்பட்டு தன்னுடைய சுயாதீனம் சுய புத்தி நீங்கி போறது, இந்த நாலு காரணங்களால் உதுமுறையும் தயமமும் இந்த நாலு காரணங்களால முறையிறத்தோடு சேர்த்து மேல் அதிகமாக தனக்கு எந்த காரணத்துக்காக தயமம் செய்ய சலுகை தரப்பட்டுச்சோ அந்த சலுகை இல்லாம போனா தயமம் முடிஞ்சிடும். காயத்துக்காகண்டா காயம் சோமாகிறது, சோமில்ல நோய்க்காகவே நோய் சுகமாகுவது, தண்ணி இல்லாம போனதுக்காக இருந்தா தண்ணி கிடைக்கிறது, இப்படிப்பட்ட காரணங்களுக்காக நாங்க எதுக்காக தயமம் செய்யறோமோ அந்த காரணம் இல்லாம போனா தயமம் முடிஞ்சிடும். அடுத்ததாக தண்ணிய கண்டுட்டாலும் தயமம் முடிஞ்சிடும். நீ கண்டுட்டும் சாதாரணமாக மழை தூத்தல் உண்டாகுது, மழை தூத்தல் உண்டாகுது, மழை பெய்ய தொடங்குது, நாங்க தண்ணி எங்களுக்கு சேகரமாக காட்டியும் நாங்க தண்ணியை கண்டுட்டோம், எங்களுக்கு தயமத்துடைய சட்டம் எங்களுக்கு அனுமதி இல்லாம போகுது. அந்த ஸ்டெப்ல நாங்க பாக்கணும், மழை கூடுதலா பெய்ஞ்சு தண்ணி தேர்ந்தா எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு வருமா இருந்தா நாங்க அது வரைக்கும் அந்த எல்லா விலங்கும் எங்களுக்கு, அப்ப நாங்க அந்த தண்ணியை கொண்டு உதவி செய்து கொள்ளலாம், தண்ணியை கொண்டு உதவி செஞ்சு கொள்ளலாம். எனவே இந்த விடயத்தை நாங்க தயமத்துடைய முறிக்கக்கூடிய காரியங்களாக நாங்க பேணிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு தீர்ப்பு சொல்றாங்க, தண்ணியும் இல்ல மண்ணும் இல்ல ஒரு ஆளுக்கு. உதாரணமாக பிளைட்ல மனுஷியால கணக்கு பிரயாணம் செய்யறாரு, சில சந்தர்ப்பத்தில் பிளைட்ல தண்ணி முடிஞ்சிடும், பிளைட்ல இருக்கிற கெப்பாசிட்டி தானே தண்ணி, எல்லாரும் பாவிச்சு முடிஞ்சா முடிஞ்சு உயரங்களை தண்ணி வர்றதுக்கு தண்ணி முடிஞ்சு, மண்ணும் இல்ல இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வருது. எங்களுக்கு தெரியும் பிளைட்ல நேரம் முண்டிக்குது, பிளைட்ல நேரம் முண்டிக்குது, எனக்கு பிளைட்ல போற நேரத்தில் நாங்க அதை பார்த்துக்கொள்ளுவோம். எப்படின்னா அதாவது நாங்க வார ஊரும் இல்லாம எங்கிருந்து வாரோமோ அந்த ஊருடையும் இல்லாம ரெண்டுக்கும் மத்தியமமான ஒரு டைமும் நாங்க காட்டுவோம், அந்த டைம் தான் எங்களுக்கு வானலோகத்துல தொழுகையுடைய நேரமாக கணிக்கப்படும். வால நேரத்தில் நாங்க வந்தோம், வெள்ளிக்கிழமை வந்தோம், அந்த நேரத்துல மக்காவுடைய நேரம் இது, சவுதியுடைய நேரம் இது, ஸ்ரீலங்காவுடைய நேரம் இது. சாதாரணமாக ஸ்ரீலங்காட நேரம் மக்காவுடைய நேரம் 10 மணி சுச்சமாகிக்கிற நேரம், ஸ்ரீலங்காட நேரம் 12:30 மணி. அந்த 12:30 மணி வச்சவங்களுக்கு அங்க என்ன செய்யலாம், ரெண்டு தொழுகையும் சேர்த்து தொழ ஏறா, ஏன்னா இன்னொருடைய தொழுகடி நேரம் அங்க ஆகல, அங்க சாதாரணமாக 11 மணி சுச்சம் தான் அங்க காட்டுது. ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு மணித்தியாளர் வித்தியாசம் உண்டு அங்க நேரத்துல காட்டுது. எனவே எங்களுக்கு வேறொரு வழி ஒன்றில் நேரத்தை பார்த்துக்கோல, அங்க ஏதோ நேரத்தை காட்டுறாங்களோ அந்த நேரம் தான் எங்களுக்கு தீர்மானமாக கிடைக்கும். ஆகவே அந்த விஷயத்தை நாங்க கவனிச்சு கொள்ளணும். அடுத்ததாக தண்ணியும் மண்ணும் இல்லாம போனால் சொல்லப்பட்ட மாதிரி ஒரு ஆள ஒரு இடத்துல அடைச்சு வச்சுக்குது, சிறையில் அடைச்சு வச்சுக்குது, அங்க தண்ணியும் இல்ல மண்ணும் இல்ல, இவர் என்ன செய்ய வேண்டும், அல்லது ஒரு அசுத்தமான இடத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார், இவருக்கு தண்ணியும் இல்ல உதவு செய்யறதுக்கு அல்லது தயமம் செய்யறதுக்கு மண்ணும் இல்லண்டா, அதே போல தண்ணி கொஞ்சம் இருக்குது, அந்த தண்ணிய அவருக்கோ அவரோட இருக்கிறவங்களுக்கோ குடிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்குது, இதை நாங்க தயவு செஞ்சுட்டா அந்த உதவு செஞ்சுட்டா அல்லது குளிக்க பயன்படுத்திட்டா இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரயாணத்திலேயோ அல்லது எஞ்சிய நேரத்துக்குள்ளேயோ குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு தண்ணி இல்லாம போயிட்டு. எனவே பரலுண்ட பாதுகாக்கிறத விட உசுர பாதுகாக்கிறது பரல், உசுர பாதுகாக்கிறது பரல் என்பதை வச்சு அந்த நேரம் அவருக்கு தண்ணி இல்லாத ஒரு நேரமாக தான் கணக்கெடுக்கப்படும். எனவே அவர் என்ன செய்ய வேண்டும், சில நேரம் கப்பல்ல போறவராயிருந்தாலும் தண்ணிக்கு மேல கப்பல் போனாலும் கூட சில நேரம் கப்பலுக்குள்ள தண்ணி இல்லாம இருந்தா கடலுக்குள்ள தண்ணி கையெழுத்துக்கூடிய அமைப்பிக்காது, கப்பலுக்கும் கடலுடைய பரப்புக்கும் இடையில பெரிய வித்தியாசம் நீங்குது. எனவே கப்பல்ல போனாலும் தண்ணிக்கு மேல போனாலும் இவருக்கு தண்ணி கெட்டி என்ன செய்யலாம், புது செய்வோ குளிக்கோ தண்ணி பயன்படுத்திக் கொள்ள கஷ்டமான சூழ்நிலை இருந்தா அவருக்கு அங்க கப்பலுக்குள்ள தண்ணி இல்ல, கடல் தண்ணி சுத்தம், உப்பு தண்ணி அணிஞ்சாலும் கடல் தண்ணி புது செய்யலாம் குளிக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலைகளை எனக்கு விளங்கப்படுத்தி காட்டுறான். அதே நேரம் ஒருவருக்கு தண்ணிய பயன்படுத்த இயலாது, அதே நேரம் மண்ணை பயன்படுத்தவும் வேணாம். பெரியவங்களுக்கு சில நோயாளிகளை வச்சிருப்பாங்க, ஃபுல்லா தூசியும் இல்லாம தண்ணியும் இல்லாம யாரும் போரண்டா கூட அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டு அவங்க ஃபுல்லா கிட்ட அடிச்சு அப்படி ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க. அனைவருக்கும் தொழுக கடமை, அவர் என்ன செய்யணும்? எந்த நேரம் அவருக்கு தொழுகை கடமை, தொழுகை அவருக்கு கடமை. எனவே அவர் அந்த நேரத்துல வெறுமனே சும்மா தொழுவார், சும்மா தொழுவார், ஒன்னும் தேவைப்படுத்தா அந்த நேரத்துடைய பொறுமத்தின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்திருக்கா ஒரு ஆள் நிர்வாணமாக ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு உடுப்பொண்ணும் இல்லைன்றாலும் அவருக்கு முடியுமான அளவு அவர் மறைச்சு கொள்ளணும். ஒரு சின்ன ஒரு படித்துணும் கிடைச்சா அதை மேல போட்டுக்கொள்ளணும், சின்ன ஒரு பேப்பர் துண்ணும் கிடைச்சா அவர் முடியுமான அளவு அவரத்தை மறைச்சு கொள்ளணும். அவர் அந்த தொழுகையோட மருந்துகளை மட்டும் அவசரமா செஞ்சு முடிச்சு கொள்ளணும். ஒன்றுமே இல்லைன்றாலும் அவர் நிர்வாணமா தொழணும், அந்த நேரத்துடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்காக சொல்லாம இக்கேலா. ஆகவே அவர் தயமமும் இல்லாம உதவும் இல்லாமல் சொல்லுவார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சாமி வசதியை பொறுத்தவரை சொல்றாங்க என்னன்னா, அவர் பரதம் மட்டும்தான் செய்வார், பரதம் மட்டும் செய்வார். நீயத்து அடுத்தது கராத், அந்த நேரத்துடைய கண்ணியத்தை, நேரத்துடைய அதாவது கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்காக அவர் சுண்ணத் தொழ மாட்டார், அவர் திரும்ப மீட்டு தொழ மாட்டார். அதே நேரம் தண்ணி கிடைச்சிட்டால், மண் கிடைச்சிட்டால், அவருக்கு வேறொரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அவர் மீட்டு தொழ வேண்டிய அவசியம் இல்லை. மீட்டு தொழுதால் பிரச்சனையும் இல்லை, என்றால் அவருடைய நிலைமை நிர்பந்தமான அப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். ஆனா ஒரு நேர தொழுக தாண்டும் வரைக்கும் அப்படி இருந்தால் தான், அந்த நேர தொழுக அந்த நேரம் தாண்டும் வரைக்கும், நாள் கடவுள் அடைச்சி வச்சா அந்த நேரம் எல்லாம் பார்த்தா வரைக்கும் அவர் அதுக்குள்ளதான் நிற்பார். அவருக்கு வெளியே வரவோ தண்ணியோ மண்ணோ கிடைக்காது. எனவே அவர் அந்த நேரத்துக்குள்ள தொழுது முடிச்சிடணும், நேரத்துக்குள்ள ஈக்கிற இடத்த தொழுது முடிக்கணும். இந்த விஷயத்தை நாங்க கவனம் செலுத்தணும். நோயாளியாக நாங்க கடுக்கல படுக்கையில கட்டிலும் எல்லாம் வீட்டில் இருந்தாலும் கூட நேரத்துடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும். தொழுகையுடைய உணர்வு கல்விக்கணும், கும்பலிக்கணும், நான் தொழணுமே பரத தொழணுமேன்றதுக்காக. அதுக்காக வேண்டி அவருக்கு அனுமதிக்கப்படாத விஷயங்களை செய்யறதுக்கு அனுமதி இல்ல. அவருக்கு எழும்பப்படாது, நடமாடக்கூடாது, கட்டில இறங்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருந்தா அவர் அப்படி ஈக்க வேண்டியதான். அவர் ஈக்கிற நிலைமையில அவர் தொழுகையை நிறைவேற்றும், படுத்துக்கொண்டேதான் தொழணும்டா. அவருக்கு முடியுமான அளவு அவர் கல்பால தொழுகையுடைய பரதுகளை நினைச்சு அவர் அதை செய்யற மாதிரி நினைச்சு கொள்ளலும். கராத்து மட்டும்தான் அவருக்கு ஏறும், ஓத மட்டும்தான் ஏறும். ஓதவும் மேலாண்டா அதுக்காங்க அவருக்கு தொழுகை கடமை ஒன்று இல்லை. ஓதவும் மேலாத ஒரு நிலைமையில ஒரு நோயாளிப்பாருண்டா அவருக்கு தொழுகை ஒன்று கடமையாகாது. ஆகவே அவர் ஆகவே சுயநிலவும் இல்லாம தான் இருப்பார். அவர் சுருத்து பாத்தியா ஓதுவாரு, அத்தகையா ஓதுவார், தொழிலுடைய பரல நானிப்ப தக்பீர், அது குறைப்பு சுருத்து பாத்தியா ஓதுவார், நானிப்ப ருக்கு போறேன், ஒரு கூடி திக்ருகளை செய்வார், நானிப்ப சுஜூத்துக்கு வாரேன், அவர் இந்த ஏற்றுதாளுக்கு வாரேன், ஏற்றுதாளுடைய திக்ர ஓதுவார், நானிப்ப சுஜூத் அழிக்கிறேன், அதுக்கப்புறம் சுஜூதுடைய அதிக்கிற ஓதுவார், அப்படியே வந்து கடைசியில் அத்தியாத்தில் இருக்கிறேன், அத்தையாத்து ஓதி முடிப்பார், எல்லாம் கொடுப்பார் சொல்லுவார். எனவே இஸ்லாம் இதுதான், உள்ளது எல்லாத்தையும் மேலே சாக்கி கடைசியில் அண்டவியாரோட ஒரு உரையை விலக்கு பேசுறோம். பட் அது சமூகத்தில் உடுப்பெல்லாம் வச்சுக்கொண்டு மேலே ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வாத்திக்கிறோம். இத்தனை பேர் உடுப்பெல்லாம் ஈக்குது மாஷா அல்லாஹ், அழகழகான உடுப்பு, விதவிதமான உடுப்பு, பொறுமதியான உடுப்பு, மரியாதையான உடுப்பெல்லாம் ஈக்குது. ஆனா அப்படியே என்ன செய்யறாங்க, தாரத்தோட மேல ஒன்றுமே போடாம வெறும் மேலோட தொழுதாக்களை நாங்க பார்த்தோம், நல்லா பாதுகாக்கணும். ஆகப்பெரியோரு கடமை இந்த குள்ளி மஸ்ஜித், நீங்க மஸ்ஜிதுக்கு வார நேரமே அழகா அலங்காரமா வாங்கன்னு சொல்லப்பட்டி மஸ்ஜிதுக்குள்ள வார நேரமே, அப்ப தொழுக. அதனால தொழுகிற விஷயத்துல நாங்க மிகப்பெரியதாக தொழுவோம் செய்யணும். வீடுகள்ல நாங்க தொழுகிறாலும் தனிப்பட்ட நேரம் தொழுகிறாலும் பெனியனோட தொழுகிற பழக்கங்கள் நிகழ்த்திக்கப்படாது. நாங்க பூர்த்தியான ஆடையோடு தான் தரணும். பெனியோட தொழுகை ஏழாம் ஏழ்மான்னு கேட்டா ஏழும், ஏழ்மான்னு கேட்டா ஏழும். ஆனா நாங்க பெனியனும் மேலுக்கு மெலியனுக்கு மேலுக்கால் இன்னொரு உடுப்பு கொடுத்துதானே நாங்க வெளியே வரும், போட்டுட்டு தந்திக்கு வரேன்டா, கடைக்கு போறேன்டா, தொழிலுக்கு போறேன்டா, இல்லையா காலிக்கு போறேன்டா, கொழும்புக்கு போறேன்டா. நாங்க அதை விட மேலதிகமா ஒரு அழகான ஆடை எடுத்து தான் போவோம். சிலாக்களுக்கு சாரம் கொடுத்துக்கொண்டு விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க, ட்ரௌசர் இல்லாம, சில ட்ரௌசர் இல்லாம விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க, சில அயன் பண்ணி உடுப்பு இல்லாம விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க. அப்ப தொழுகிட நேரத்தை எப்படி நிக்கணும் அவர் அதை யோசிக்கும். அதனால ஆடை இல்லாமல் தொழுகிற நேரம், அதே போல தண்ணி தயமத்துடைய மண் இல்லாமல் தொழுகிற சந்தர்ப்பங்கள்ல அந்த தொழுகையுடைய நேரத்துக்கு உட்பட்ட நேரத்துல அவருக்கு தண்ணியோ மண்ணோ கிடைச்சிட்டா அந்த தொழுகை அவர் திரும்பி தொழணும். அப்படி இல்ல நேரம் தானியத்துக்கு போக வேண்டாம், அவருக்கு கடமை இல்ல என்று அவர் அந்த நேரத்தை பாதுகாக்கிறதுக்காக தொழுதுட்டார். ஆகவே இந்த அடிப்படையில நாங்க டைமத்துடைய திட்டத்தின்படி நாங்கள் எங்களோட கடமைகளை பெணிதலாக அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு நாங்க தொழுக வந்துட்டா முஸ்லீமுக்கு எங்க இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தொழுகையுடைய நேரம் வந்தா அவர் தொழ வேண்டும் என்பதுதான் கடமை. எனவே அந்த நிலையை கவனிச்சு அந்த நிலைமைக்குரிய பத்துவாக்களை தீர்ப்புகளை நாங்கள் கேட்டு அறிந்து வாழ்க்கையில அழகாக கடமைகளை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் எங்களை நோக்கி செய்வானா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كَمْ فِيكَ سُرُورًا وَسَلَامًا وَطَمِيرًا.